ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருக்கூட்ட சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அது உண்மையான கருத்தை ஆராய்ச்சியாலும் வச்சுக்கோங்க. அதுக்காக இருக்கலாம் மாத்தினா அங்க பொருளா இருக்கு. உலகம் இல்லாங்கன்னா ரூபானா பைசா தான், வேற எதுவும் இல்லை. அங்க வேற பொருள் அது பாத்துக்கோ. இந்த இடத்துல வற்று இப்ப இந்த இடத்துல சொல்ற அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை. எது போல பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு கண்ணால பாக்குறீல்ல சில்லை இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது போலத்தான்ப்பா அருள் இல்லைன்னா அந்த உலகத்துக்கு பேச்சு கிடம் இல்லைங்க. இங்க போய் பொருள்ங்கிறது மற்ற எந்த பொருளும் சொல்ல ரூபானா பைசா பொருள் தான். நல்ல ஒரு பொருளே பொருள் கேடில் விழி செல்லும் கல்வி. அங்கே அங்க கூட பாருங்க செல்லும் என்று உருவிக்கிறார். என்கிட்ட செல்வம் எப்படி பாதுகாக்கப்படணுமோ அது போல கல்வி பாதுகாக்கப்படுது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல அங்க பொருட்செல்வம் பொருட்செல்வம் ரூபானா பைசாதான். அதனால பொருள்ங்கிறத பொருள்னே பயன்படுத்துறாங்க. பல இடங்கள் உண்டு, ஆனா அதை வந்து வேற மாதிரி பயன்படுத்துறதும் உண்டு. ரெண்டு பேரும் திருக்குறள் எல்லாம் படாத பாடுபடுது. ஏப்பா இதெல்லாம் நாங்கெல்லாம் போய் காதல வாங்கின போது நானும் இதெல்லாம் நம்ம தெருவுல கண்டா கட்டி குத்திருச்சாமா மனுஷன் அப்படியே செய்யறது. ஆயிரத்தி முப்பது யோகியா படிச்சுட்டு மேல அவர் காலை எல்லையும் தெரிஞ்சுக்கிட்டு உரை செய்யணும். கண்ணாபரன் உரை செய்ய என்ன பண்றது? அது மாதிரிக்கே அது போட்டான். இந்த அறவோனி பொருள் கொண்டு விடாதென்பாங்கிறதுக்கு அவரை ஒரு பொருளாக மதித்து தவமுனிவராக மதித்து விட்டு விடாதுன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் சொன்னார். இன்னொரு பொருள் கூட எல்லாம் சீக்கிரம் எழுதியிருக்காரு. பொருள் கொண்டு விடாமல் சரி இப்ப இவர் அழைச்சிட்டு போனோம்னு சொன்னா அவனுக்கு பல்லவனுக்கு இருக்கிற கோபத்துல அந்த மனுஷனை எதையும் வெட்டிக்கிட்டு விடாரு. அதனால இந்த ஐயா நீ சொல்லாம வந்தது தப்பு, 40 வருஷம் இருந்தது. அதனால ஏதேன்னு ஒரு அபராதம் சொல்லித்திரு, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். பொருள் கொண்டு விடாதுன்னா அந்த உரிய தண்டனைக்குரிய அபராதத்தை வாங்கி கொண்டு விட்டு விடாதுன்னு. போனங்க மனுஷன் அப்படியே நடுங்கி விட்டாருங்க. நம்ம நீங்க சொன்ன உடனே அப்புறம் என்னது? சரி சரி நான் எனக்கு தாங்கல, சரி ஒரு 300 ரூபா கூட அபராதம் அரசனை கட்டுன்னு சொன்னேன். அது எப்படியோ தந்தானா அவங்க அக்கா தந்தாங்க. ஏதோ தொலைஞ்சு போறாங்க அவங்க 300 ரூபா அபராதம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. இது வந்து இது ஒரு இது இப்படி கூட பொருள் கொண்டு விடாதென்றால் இப்படி கூட சொல்லலாம். இந்த ஆகவே அறவோனை பொருள் கொண்டு விடாதென்பால் கொடுவாரும் என்றெல்லாம் சொன்னது. அது போட்டு அது நம்ம அதுக்காக சொல்ல வேற இது வந்தாலும் அந்த வேறொரு பேர்னு சொன்னது திருத்தொண்டின் உரைப்பு என்பது அந்த ஒரு பாடல் பாடிய மாத்திரத்திலேயே அவருக்கு அந்த அந்த உரைப்பை வந்துடுது. அதனால நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் ஏற்படும் கடலை இல்லோம் என்றெல்லாம் சொல்லி அருமையா சொல்லுகிறார். இப்படி எல்லாம் எனவே பூதம் ஐந்தும் நீலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலத்தால் மறப்பிலார். இந்த ஐம்பெரும் பூதங்களும் சரி தன்னுடைய நிலையிலிருந்து மாதனாலும் என்ன மாறும்? நிலம் இது தன் நிலையிலிருந்து என்ன மாறும்? நம்ம எல்லாம் தாங்கிட்டு இருக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மைகள் வார்புறுத்தல் தலை திருவள்ளுவர். நம்ம எல்லாம் தாங்கிட்டு இருக்கு. நீங்க என்னதான் தோணுனா கூட அது தோணிடத்துல தண்ணி கொடுத்துட்டு நம்மையும் தாங்கிட்டு இருக்கு. பொறுமைக்கு அதெல்லாம் திருவள்ளுவர் நிலத்தை சொன்ன. நோன்றோம் வெடி வைக்கிறோம் இல்ல வெளியில இருக்க வெடி வச்சா ஏன்டா எனக்கு வெடியா வைக்கிறேன்னு வருவான். நீங்க இங்க வெடிய வைக்கிறமே நிலத்துக்குள்ள அதுக்காக நீ எல்லாம் பொத்து புத்துன்னு கிளை தள்ளிப்படுதா? இல்லப்பா பரவாயில்ல, நீ வெடி வைக்கிறதுக்கு நிக்கிற இடமும் நிலம் தான், நீ வெடி வைக்கிறது நிலம் தான், ஆனாலும் தாங்குது. அதெல்லாம் அழுவாரை தாங்கும் நிலம் போல அந்த தாங்குதல்ங்கிறது ரொம்ப அருமையான சொல்லு. தாங்குதல்னா பூமி அவ்வளவுதான் தாங்குது. நீ என்ன பண்ணுனாரு? உன்னை யாரு வந்த மாதிரி ரொம்ப இதுங்கிறாங்களோ அவங்கள தாங்குறாங்க. தாங்குதல் என்பது பொருளால் புகழால் அவனுக்கு வேண்டிய பணிவிட செய்தலால் அவனுக்கு எல்லா நன்மை தீமைகளால் அத்தனையும் தாங்குது. தாங்கும் அந்த சொல் ரொம்ப அருமையான சொல். அவரை ஏற்றுக்கொள்ளும் அல்லது அவரை பொறுத்துக் கொள்ளும் அதெல்லாம் சொல்லப்பட தாங்கும்னா இவர் சொல்றமில்ல. அவன் அவனை தாங்கி நிக்கிறான் யா தாங்கி ஏன்னு கேட்டா அப்படி இருக்கான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை திருவள்ளுவர் மாதிரி ஒரு நீதி நூல் இனி தேவையும் இல்லைன்னு போதும். அவன் அருமையை சொல்லிருக்கான். அதை யோகியா படிச்சா போதும். இனி ஒரு நீதி நூல் தோண்ட வேண்டியதில்லை. என்ன நீ சொல்ல போற? அதை விட என்ன சொல்ல போற? எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்கள் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று பின்னே பாடி வைத்தான் போட்டும். எனவே அந்த பெரியவர் இந்த நாம் யாருக்கும் குடியல்லோம் என்று சொன்னது இருக்குது. அது போல இந்த பூதங்கள்ல நிலமானது வந்து நம்மை தாங்காமல் விட்டாலும் சரி, தண்ணி என்ன பண்ணுது? நம்ம குடிக்க முடியுது. தண்ணீர் சைக் பண்ணுது, நான் உன் வாய்க்குள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. அல்லது தண்ணி ஒரே பெரும் வெள்ளமா எடுத்து நம்ம போய் அதை முகக்க போக முடியாம பண்ணுது. அது போல காற்று வீசு தெண்டலா இருந்து அனுபவிச்சுக்கிறோம். பெருங்காட்டா இருந்தா யார் புயல் அடிக்கிறது வாங்க வாங்க உள்ள அப்படின்ட்டு போறோம். அதே போல நெருப்பு அளவா இருந்தா அருமையா சமையல் பண்ணிக்கலாம். ஒரே எங்கேயும் தீப்பொறியா இருந்தா போச்சு. வானம் அது கவிழ்ந்து நமக்கெல்லாம் தாங்கி இடம் இடம் அளிக்குது. அதுவே மேல உச்சி மீது வான் இடிந்து வீடு இருந்த புயல் விழுந்ததுன்னா இப்படி ஐம்பெரும் பூதங்களும் தன் நிலையில் தெரிந்து ஏக காலத்துல ஒரே நேரத்துல வந்து தாக்கினா கூட நிலையில் கலங்கா தன் நிலையில அசைக்க முடியாது. திருவாசர் ஒரு பாட்டு இருக்கு, வானம் துளைங்கிலன் மண்கம்பம் ஆகிலன். கம்பம்னா நடுக்கம், இந்த மண்ணே அப்படியே அதிர்ச்சி ஆனதான் என்ன, வானம் அசைஞ்சா என்ன, போயா ஏன்னாரு பெருமான் எனக்கு இருக்கிறான் இவெல்லாம் இந்த ஐம்பெரும் போது என்ன செய்ய முடியும் போயா. இதே மாதிரி ஒரு பாசுரத்தை கடைசியில பாரு அப்பர் சுவாமிகள், எங்க பூம்புவலூர்ல பூலூர்ல எண்ணுகேன் என் சொல்லிங்கிற பதிகத்துக்கு முன்னே பதிகம் இதுதான். இந்த கீழே உழவாரம் செய்கின்ற பொழுது பொண்ணும் மணிகளும் வந்து கிடக்கின்றன, அதை தூக்கி எறிஞ்சார். அப்புறம் நாலஞ்சு அறம்பேரல் வந்து தேவ அறம்பேரல் வந்து ஆடுறாங்க, மயிலாய் ஆடுவேன் குயிலாய் கூவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏமா நீங்க எல்லாம் எதுக்குமா இப்படி வந்து நீங்க வந்து ஆடுறீங்க, நீங்க ஆட வேண்டிய இடத்துல ஆடினாலும் பயன் உண்டு, நான் என்ன பண்ண போயிட்டு வாங்கம்மா சொல்லும்போது அருமையான பாட்டு பூதங்கால் இப்படி பேசுறாரு. நீ எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நான் யார் நினைக்கிறேன், நான் திருவாரூர் போய் கொண்டிருக்கிறேன், ஆதலால் நீங்க என்ன செய்ய முடியும். ஏ வஞ்ச பூதங்கால் ஏ குணங்கால் குணங்களே சவால் வர்றாரு. 81 வயசுல கடைசி கர்ஜனை அதான், கடைசி கர்ஜனை அது. அடுத்த பாட்டு அப்படியே இறங்கிறார் திருமான்ட்ட, எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் இணையடிச்சே எண்ணினல்லால் கண்ணிலேன். இந்த பாட்டை படிக்கிறது இப்படிதான் படிக்கணும், அத பூதங்கால் அது படிக்கணும், சைபாடி ஜோனாடிச்சும் படிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் நல்லா சத்தை தேதிக்கிட்டு படிக்கணும். ஏன்னா அப்படி பாரு இது ரொம்ப அப்படியே புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படியே என்ன அந்த அந்த ஐந்து பொறிகளும் பொருள்களும் அடங்கி ஒடுங்கி பாரு ரொம்ப அருமை. அதனால ஐந்து பூதம இந்து நிலையில் கலங்கினும், இந்த ஐந்து பூதங்களும் தன் நிலையில கலங்கினா கூட இவங்க கலங்க மாட்டார்களாம். இப்படி ஒரு அருமையா சொன்னார் திருவள்ளுவர், ஊழி பெயரனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஏ இந்த உலகமே பிறந்தாலும் அப்படி கவலை மாட்டாங்களா சான்றோருக்கு, ஊழி பெயரனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். சான்றாண்மைங்கிற அந்த பெரிய கடலுக்கு கரையாக இருப்பவர்கள் இந்த ஊழியே மாறினாலும் அப்படி கவலை மாட்டாங்க. பல செய்திகள் அவர் முன்னோடியா சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் முதல் ஞானிங்கிறத ஒத்துக்கணும், தமிழகத்தினுடைய இன்னைக்கு இருக்கிறதுல தமிழகத்தினுடைய முதல் ஞானி திருவள்ளுவர் தான். அதை நம்ம பெரியவங்க எல்லாம் ஒத்துருக்காங்க, வேண்டிடங்களும் ஒத்துருக்காங்க. ஞானாசிரியர்கள் திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்லுகிற என்னுடைய சிவஞானுபவத்துல முதற்கொண்டு, அல்லது சிவாச்சாரியா முதற்கொண்டு, உமாவிஸ்வரம் முதற்கொண்டு, இங்க என்னுடைய ஞான சம்பந்தம் முதற்கொண்டு, திருமூலர் முதற்கொண்டு எல்லாம் சொல்லிடுவேன் வேண்டியது. அதனால பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தால் மரத்திலார். இந்த பூதங்கள் என்னென்ன பயப்பட்டாலும் கூட தன்னுடைய நெஞ்சம் பெருமானை தவிர எதுவும் நினைக்காது. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியே, நெஞ்சம் உமக்கே இடமாக ஏகாரம் தேற்றத்தின் வந்தது அன்றி பின்னிலையில் வந்ததுமாம். பின்னிலைன்னு கேட்டா இந்த நெஞ்சத்துல வேற யாருக்கு இடம் இல்லை உனக்கு தான் இடம், அது பின்னிலைன்னு தெரியும். ஏகாரம்ங்கிறது உனக்கு தான் வேற யாருக்கும் இல்லை, ஏகாரம் அப்படி எல்லாம் இருக்கு. உமக்கே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், அந்த ஏகாரத்துக்கு என்ன பொருள் நீங்க இப்ப விலைக்கு சொல்லணும். அதை இலக்கணத்தை சொன்னோம்னா ஏகாரம் தேட்டத்தின் வந்தது பின்னிலையும் ஆம் அவ்வளவுதான் மேல போடுவான் அவ்வளவுதான் போவான். ஆமா நீங்க தான் மேல ஏறணும், அவன் கீழே உட்காந்துட்டே எத்தனை நாள் தான் குச்சி குச்சி கொடுத்து வருவான் பெருமையா அவ்வளவுதான் வருவான். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாத ஒரு போதும் பிரிந்தறியேன், ஏகாரம் தேட்டத்தின் வந்தது பின்னிலையும் ஆம் மேல போடுவான். சார் இப்ப என்ன சார் சொன்னார், படித்து தொலைக்கணும், இலக்கணம் எல்லாம் படிக்கணும், ஒன்றை படிப்பதற்கு எல்லாம் தெரியும், திருநிலைனா என்ன தேட்டம்னா என்ன செய்ய அருமையா சுவைக்கலாம். அதனால மாதோர் பாகர் மலர்த்தால் மரத்திலார், ஓது காதல் உரைப்பின் நேரி நின்றார். ஓது காதல் உரைப்பின் அந்த உரைப்புங்கிற சொல்ல ரொம்ப அருமையா இவர் பெய்தார். இல்ல பெருமாண்டத்தில் இருக்கிற அன்பு பின்ன உரைத்திறன இதை விட வலிமையா இருக்க முடியாது. அப்படி அதுக்கு இந்த உரைப்புங்கிற ஒரு அருமையான தமிழ் சொல்லுக்கு நேரான ஒரு வடசொல் சொன்னா விளங்கிடும் அப்படி தமிழர் ஆயிட்டோம். அதான் தமிழர், அதான் தமிழர். உரைப்பு உரைப்புன்னா ஏச மிளகாக்காரன் தான் எங்களுக்கு தெரியுது, எது உரைப்புங்கிறது என்ன தெரியுதுன்னா மிளகாய நல்லா கடிச்சு விட்டோம்னா பச்சை மிளகாய உரைக்குதுங்க அதான் தெரியும். ஒன்றில் உறுதியாக நிற்றல் வைராகியம், இந்த வைராகியம்ங்கிறது தான் வடசொல். அதுதான் எப்படி ஆச்சு உரைப்பு இந்த வைராகியம்னு வைராகியமா இருந்தா ஏசா சஷ்டி வருது 6 நாள் மனுஷங்க நாம எல்லாம் கொஞ்சம் பால்கள் சாப்பிடறோம் எதேன்னு கொஞ்சம் வைராக்கியமா உரைப்பு பக்தியின் உரைப்பு எனக்கு தான் போட்டு இருக்கிறேன். 300 போட்டு இருக்கிறேன், ஒரு 5 நாளாவது ஃப்ரீயா ஓய்வு, அதுக்கு உள்ள இருக்கிற கரிகரணங்களுக்கு எல்லாம் ஓய்வு. அந்த வைராகியம் என்பதுதான் அருமையான தமிழால் உரைப்பு என்று சொன்னால் வலியும் போடணும் இடையிலும் போட்டு. எனவே ஓது காதல் உரைப்பின் நேரி நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றனார். கோதிலாத குணப்பெரும் குன்றனார், குணப்பெரும் குன்றுனர் சொல்லும்போது ஞாபகத்தின் குணம் என்னும் குண்டேறி நின்றார் பெருமை எகுளி தனிமையையும் காத்தறிவு. குணம் என்னும் குன்றேறி நின்றார், இங்கே கோதிலாத குணப்பெரும் குன்றனார். குணமே ஒரு மலையாக வந்தது போல, குணமே ஒரு அடியவராக இருப்பாங்களாம், குணம் வேறு அடியவர் வேறு இல்லாம். இங்கே பரிமையில சார் குன்றுன்னா மலை, இந்த மனுஷன் நடமாடுறாங்க, நடமாடுற ஆள போய் நடமாடாத மலையோட வச்சு குன்றுங்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்றது? எதனால குன்றுன்னு சொன்னார் கேக்குறான் ஒரு பையன். இங்க இந்த பக்திமான்களோட இருந்து பரவுறது வேற, இந்த பகுத்தறிவு பையனுக்கு இந்த அது ஏறத்தால 18 to 22-25 இருக்கிற பையனோட பழகிறது வேற. அது அப்படி இருந்தே பழகிட்டவனாங்க, அவரு பெரிய தொந்தரவு. அவன் என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில் நினைச்சிட்டு இருப்பான். அவன் நினைக்கிறானோ இல்லையா நாங்க நினைக்கிறோம், ஏன்னா மீசி முடிச்ச குழந்தைகள் இல்ல அதனால வந்திருக்கேன்னு நினைக்கும். ஐயா நல்ல அருமையா குணத்துல பெரிய சிகரமா இருக்கிறவங்கள போய் குண்டுன்னு சொல்றாங்களே, அது குண்டுன்னு மனுஷனுக்கு அசைக்க முடியாது, அசைக்க முடியாது, மலையா இருக்கிறது கல்லுன்னு சொல்லிவிட்டாங்களே சார் என்ன பண்றது. சிங்கம் அளவு நான் பரிமையிலகர் இனி ஒரு உரை வேணுமா திருக்குறளுக்கு வேணுமான்னு கேக்குறேன். எனக்கு எல்லாம் வேண்டியதில்ல சொன்ன மூச்சியே பறி வந்தது. ஒரு 4-5 இடங்கள் இருக்கின்றன, அது நம்ம வந்து மறுதலையா சொல்லி பெற்றிருக்கோம் அவ்வளவுதான். தவிர அந்த 4-5 இடங்களுக்காக 95 விழுக்காடு என்ன 98 விழுக்காடு அவருடைய உரை இழக்க முடியாது. நீ இதுவே போய் கிளியம் பார்ப்போம். இதுக்கெல்லாம் என்ன எழுதுன குணம் என்னும் குணம் என்று சொல்லுகின்ற குண்டேறி நின்றார் மலையில் ஏறி நின்றார் அல்லவா. அப்புறம் கனிமையும் ஒரு கனிமையனும் வெகுளி கோபத்தை காத்தல் காத்தல் அரிது அரிது. இதுதான் 10th கிளாஸ் பையன் சொல்லுவானு, நீ என்ன பெரிய கிழிக்கணுமா கிடையாது 10th கிளாஸ் பையன் சொல்ல மாட்டான். இந்த உடைய தலைவனையுடைய நீ என்ன தாத்தா அதுக்கு. பலியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவம் செய்தா அது விளங்கிக்கணும். அதுக்கு என்ன பண்றது, பலியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவம் செய்தார் பரிமையிலகன். சும்மா என்னமோ இன்னொரு திட்டியும் சரி மற்றவனும் சரி எல்லாம் இன்னொரு திட்டின பாவம் என்ன பண்ணும், கட்டடமா என்ன பண்ணுவான், எங்க மாதிரி இருக்கிற முண்டங்களை தான் வேணான்ட்டது. ஓ ஏன்னா அது படிச்சா வேணும் போல இவன் விளங்க முடியல, அப்புறம் எங்க வளர்க்கறது மற்றவனுக்கு. ரெண்டு பேரும் எந்த காட்சியில் என்ன வாங்கி முடிவுட்டான். பரிமையுள்ள உரைக்கு முழுக்கு போடான். கோதிலாத குணப்பெரும் குன்றனார், அதனால குற்றமில்லாத குணமே குன்றாக வாழ்ந்திருக்கிறார் இவர்கள், இப்படி எல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லி இருமாருமே சொன்னார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அடே அப்பா திருக்கூட்டம்னு சொன்னமே என்ன, திரு என்றால் இறைவனாகிய திருவை கூடியவர்கள் என்று சொன்னோம். அது மட்டுமல்ல உள்ளத்திலே ஒரு திரு இருக்கவங்க என்ன திரு, கேடும் ஆக்கமும் கெட்ட திரு. அது என்னது, நல்ல தமிழ் சொல்லுதான், நல்லாதான் விளங்குது, தனித்தனியா விளங்குது, சேர்த்தா விளங்கல. கேடும் எல்லாருக்கும் தெரியும், ஆக்கமும் எல்லாருக்கும் தெரியும், கெட்ட கெட்ட அதான் கெட்டதான், ஒன்னும் வேற ஒண்ணும் இல்ல. திருவினார் திருவினார் விளங்கலையா, எங்க விளங்குது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், இது பாருங்க எளிமையான சொற்களாயிருந்தும் ஆனால் அந்த சேர்ந்த தொடர் ஒரு பொருளை விளக்குவது கடினமா இருக்கு. ஏன்னா பண்பாடு இது பண்பாடு. கேடும் ஆக்கமும் கெட்டன, எந்த ஒன்றும் அவருக்கு தனக்கு கேடு என்று கருதுவதோ, எந்த ஒன்றும் தனக்குரிய ஆக்கம் என்று கருதுவதோ இல்லை. வளர்ச்சின் இல்ல நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே சாட்சாத். அதான் இதுக்கு வரேன், நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் ரெண்டும் ஜீவனி. எனக்கு என்ன சம்பந்தம், எனக்கு என்ன சம்பந்தம், ஒண்ணுமில்லை. அப்போ கேட்டை கேடாகவோ நன்மையை நன்மையாகவோ கருதாத உள்ளம். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினால் அதைத்தான் சங்ககாலத்துல பேராசிரியர் உரை எழுதினர். சொல்லாபியத்துல மெய்ப்பாட்டியல் பேராசிரியர் உரையோட படிச்சிருந்தா இந்த யோகியதை விளங்கும். அதுதானே இல்ல, சொல்லாபியம் படிச்சிருப்போம், மெய்ப்பாட்டியல் படிச்சிருப்போம், 4 வினாத்தாள் எடுத்து எது எது வருதுன்னு படிச்சிருப்போம். இவ சிவ அதான படிச்சிருப்போம். 4 சேர்ந்து எந்த வினாத்தாள் வருது அதை அடிச்சு விடுறான் படிச்சுருவா. இதுதான் அறவுரை பேராசிரியர் உரை. சொல்லாப்பியர் 8 வகை சுவை சொன்னாரே மெய்ப்பாட்டியல்ல, அதற்கு மேல் ஒரு சுவை இருக்கே சொல்லவில்லையே என்று எடுத்துக்கிட்டார். உரை என்ன அப்படில இருக்குன்னு சொல்லியதும் அதுல இருந்து உயிர்த்துணர வேண்டியது அதில் ஒரு தினங்களும் பேராசிரியர்களும் சித்தப்பாவை ஏத்து விட்டு விட்டா கிடையாது. ஆனாலும் அவனுடைய பேரறிவு உண்மையா, அவரை போய் பேராசிரியர் சொல்லி எங்களையும் சொல்லுது இருக்குது, 7 நரகம் கூட கிடைக்கும். அவன் எல்லாம் பேராசிரியன், என்ன சுவைனார், இந்த எட்டு வகை சுவை, நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, ஓகை, இது எட்டு விதமான சுவை. இந்த எட்டிற்கு மேலான ஒரு சுவை இருக்கிறார். என்ன நடுவு நிலைமையின் அர்த்தம்? நடுநிலைமையா நீங்க வந்து நீதிபதி நடுநிலைமைங்கிற அதல்ல. நடுநிலைமையின்னு கேட்டா கேட்டிற்கோ அல்லது சரி நான் நல்லது வந்தாலோ கெடுதல் வந்தாலோ இந்த ரெண்டுக்கும் அசங்காத இருக்கிற நடுநிலை. நடுநிலைன்னு அர்த்தம் கேடு பற்றி ஐயோன்னு அலமருவதோ நன்மை பற்றி ஆ என்று ஓப்பதோ இந்த இல்லாமல் நடுநிலைமையா இருப்பது. அந்த நடுநிலைமை என்பது ஒரு சுவை உண்டே, அது ஏன் நீங்கள் சொல்லா பேர் சொல்லவில்லை என்று கேட்டார். இங்க மாதிரி கேட்டான், ஆம் அப்படி ஒரு சுவை உண்டு, அது உலகியல் நீங்கினார் பெற்றியாகலின் ஆசிரியர் என்று கூறாராயினார். அது உலகியல் கடந்த பெரிய ஞானிகளுடைய திருவுள்ளம். இங்க நாங்க மெய்ப்பாடு பேசுறது ஒரு ஆணும் பெண்ணுக்கு இருக்கிற மெய்ப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அது உலகியல் பிரிந்த ஞானியுடைய அமைப்பாதலால் அது என்று பேசின பேசாராயினான். அற்றியல் இந்த நடுநிலை எப்படி இருக்கும்னு கேட்டான். இந்த நீங்க சொன்ன இந்த ஒன்பதாவது சுவை எப்படி இருக்கும்? விளக்கறான் மனுஷன், விளக்கறான். நீங்க சார் அதெல்லாம் நாம விளக்கணும், நீங்க நடத்துற முண்டங்கள் விளக்கணுமே தவிர அவர் விளங்க இறங்க மாட்டார். அவர் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், தமிழ் அப்படிதான் இருக்கணும். நீங்க விளக்குற ஆள் விளங்கிக்கீங்க. ஒண்ணும் இல்லடா, டிஎஸ்ஆர் சந்தன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். டிஎஸ்ஆர் எப்படி இருக்கும்? கமகமா மாட்டிருக்கு. அதை ஒருத்தர் கொண்டாந்து, ஐயா நீங்க ரொம்ப அருமையானவங்க படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் பூசினாலும் நீங்களாவது என்னுடைய பெருமையை அறிஞ்சிருக்கிறீங்க, நீங்க வாழ்க. எந்த 32 பள்ளம் காட்டப்படாது. செஞ்சாந்து எரியனும் செத்தினும் இன்னொருத்தாங்க சாணியை கொண்டாந்து, ஏண்டா நீ மனுஷனா நீ அப்படின்னு மூஞ்சில இருந்து பேசுறான். பேசுறேன் மகாபாபி சாணி அப்புறானே அப்படின்னு வரவும் கூடாது. செஞ்சான் தெரியனும் செத்தினும் போடினும் நெஞ்சு ஓர்ந்து ஓடா நிலை. இதெல்லாம் சார் தமிழ். அதுக்கு என்ன பண்றது? நம்ம மேலதான் அவனை போய் பிடிக்கணும். நம்ம தமிழ் கொடியாருவானா? நான் அவ்வளவு கிழக்கு நம்ம தான் போகணும். அந்த இடத்து அதான தமிழ். இதெல்லாம் தமிழ் அல்லவே. செஞ்சாந்து எரியனும் செத்தினும் போடினும் நெஞ்சையே பிளந்தா கூட சொல்றேன். போடுதல்னா பிளத்தல், போடினும் நெஞ்சு ஓர்ந்து ஓடா நிலை. எப்பொழுதுனா 12 நூற்றாண்டுல. அதனால் இதுதான் நடுநிலைமை. அதை ஏன் சொல்லல? உலகியல் நீங்கினார் பெற்றியாகலின் என்று கூறாராயினார். இதெல்லாம் இந்த பாடா போன உரை படிச்சாதானே தெரியலன்னு என்ன தெரியும்? எல்லல் எல்லல் இளமை இளமை எல்லல் இளமை சதவீமன்றம் உள்ளப்பட்ட நயனான்கன்ப கல்வி தரிசனம் கொண்டு சொல்லப்பட்ட பெருமித நான்கு பெருமித நான்கு. இது என்ன என்ன உரை வந்திருக்கு? என்ன தெரியும்? என்னமோ போயிட்டது, தமிழ் போய்விட்டது என்பது இவருடைய நினைப்பு தான். ஆனா ஒழிஞ்சே போயிட்டு எல்லாம் தெரியலன்னு சொல்ல படிச்ச என்ன படிக்காட்டி என்ன என்ன சொல்ல சொல்ல நீ வேணா சொல்லப்பா. நான் வேணா கேட்டுக்கிறேன். கல்வி கல்வி தருகன் இசைமை குடையன சொல்லப்பட்ட பெருமித நான்கு கல்வி என்ன வர சொல்லுவ? படிப்பு தள்ள இருக்க வேண்டியதான் போடான்னு போட வேண்டியதான். சும்மாங்க இதெல்லாம் உரையின படிக்கணுமே தவிர அதுக்காக தான் அந்த காலத்துல. ஆனா அந்த காலத்துல புலவர்களுக்கு இருந்து பாருங்க. ஆனா அந்த புலவன் மதிக்கல இவனுங்க. இப்ப இருக்கிற எம்மே இதைத்தான் மதிக்கிறேன். எம்மேனு எம்மே என்னைக்கு ஆச்சு அன்னைக்கே ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். மன்னிக்கணும், யாரும் எம்மையா இருந்தா வருத்தப்படப்படாது. நானும் எம்மே தான், வேணும்னு பாஸ் பண்ணேன். அதனால சும்மா இன்னும் பரந்தறிவு பரந்தறிவுன்னு சொல்லிட்டு போட்டுது. ஆழம் என்பது எங்க இருக்குது? உட்கார்ந்தல உயிரை விடணும். அந்த உரையெல்லாம் படிக்கணும். கேடும் ஆக்கமும் கெட்ட திரிவினார். இப்ப என்ன உரை சொல்லலாம் நீங்க? பேராசிரியர் உரை. ஐயா டிஎஸ்ஆர் சந்தனத்தை கொண்டாந்து அருமையா நெஞ்சில பூசினாலும் சாணி எடுத்து கரைச்சி தலையில ஊத்தினாலும் நெஞ்சு மாறாமல் இருக்கிறது. இது கெடுதல் என்றோ அது நல்லதென்றோ இருக்கிறது. இவ சிவ 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 சிவ. அந்த கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். கேடு கருதி அல்லற்படுவதோ ஆக்கம் கருதி மகிழ்ச்சி படுவதோ இல்லாமல் திருவள்ளுவன் சொன்னான், அருமையா சொன்னான் மனுஷன். இந்த கேடுமாக கருதுறது இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் வருதல் இளன். அதான் கேடுமாக்கம் கெட்டது. இன்பம் கருதி இன்பத்திலேயே ஆழ்ந்து விடுதலோ துன்பம் கருதி துன்பத்தில் ஆழ்ந்து விடலாம் இருப்பார். அதுதான் அதான் இருவினை ஒப்புன்னு பேசின சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் பேசின இருவினை ஒப்புக்கு விளக்கம் திருக்குறள் சொன்ன மாதிரி வேற 14 சாஸ்திரம் சொல்லல. இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதலிதன். சார் எப்படி வருங்க? சந்தனம் பூசும் போது யாருக்குமே கொஞ்சம் பல்லு, நான் 32 பல்லு காட்டியே முன்ன பல்லாவது ரெண்டு காட்டுவான் சாமி. சாணியை செய்யும் போது வந்து ஒரேடி 60 காட்டியும் கொஞ்சமாவது மூஞ்சி சுளிக்குமே சாமி. அதுக்கு என்ன பண்ண தெரியுமான்னு வேற யாரும் சொல்லல. இருவினை ஒப்புன்னு சொல்லிட்டு நீங்க மேடையில இருந்து உங்களுக்கு வருமா? எனக்கு வருமா? வராது. என்ன பண்ண ட்ரைனிங் ஆகணும்டான் பயிற்சி விடுங்க. என்ன துன்ப காலத்துல துன்பப்படாதுன்னு சொன்ன முடியாதரா ராஜா? இன்ப காலத்துல இன்பப்படாம வச்சுக்கோ. அது மீதுதான் துன்ப காலத்தை இப்படி சொன்னது ஒரே ஒரு ஞானி திருவள்ளுவன் தானே. அதனால இப்ப என்னன்னு கேட்டா, யாரா சந்தனம் பூசும் போது அல்லது பெண் வேணா இப்ப ராத்திரி வீட்டுல எதிர்பாராம அழைச்சிட்டு போய் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது ஆப்பம் அது வைங்க, புட்டு வைங்க, எல்லாம் சாப்பிட்டு ஆடா ஆளா போங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சுங்க. அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன சார் வெத்தலை பாக்கெல்லாம் பலமா இருக்கணும், சரி இன்னைக்கு பாருங்க ஒரு அன்பர் அடாளாளா இதெல்லாம் கொடுத்தாருன்னு 5 32 பெண்ணு காட்டினா, நாளைக்கு என்னன்னா நீ வேலூர் 1 மணிக்கு ஸ்ட்ரைக்குன்றான், ஒரு பழம் கூட கிடைக்காது, பஸ் இல்லைன்னு அன்னைக்கு நொய்யோ நொய்யோம்ப. நீ என்ன தெரியும், அந்த அன்னைக்கு அந்த புட்டம் அதுவும் போட்டாங்க பாருங்க, பாயசம் போட்ட நீ எல்லாம் இது வரைக்கும் இருக்குது. அதுக்காக நன்றி செலுத்துங்க அவரை, நன்றி செலுத்திட்டு. இது என்ன பிரமா இந்த உடம்புக்கு தெரியுது, இது போட்டாலும் உள்ள போகுத, ரெண்டு பூம்பழத்தை உடிச்சு போட்ட உள்ள போக மாட்டேங்குத, பசி இறங்குறியா என்று அந்த இன்பத்தை இன்பமா கருதாம இருந்தாதான் இன்னொரு நாளைக்கு வேலூர்ல எல்லாம் செய்ய இன்னைக்கு சொல்லி பட்டியா கிடக்கும் போது பேசாம இருப்பாங்க. செய்தி அப்படி பிடிக்கணும், இன்ப காலத்தில் இன்பப்படாமா அதுக்கு பயிற்சி கொடுப்பான், துன்ப காலத்தில் துன்பப்பட மாட்டான். இந்த ஒண்ணுக்கே இந்த உலகமே கைமாறு கொடுத்தா கூட முடியாது. திருவள்ளுவர் சொன்னது திருக்குறளையாவது உரையோட வந்து ஒரு எம்ஏ முடிக்கிறதுக்குள்ள பாடத்திட்டமா வைக்கப்படாதா? நாடு உருப்படுமே உருப்படுமே. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அதனால இன்ப காலத்தில் இன்பப்படுவதோ துன்ப காலத்தில் துன்பப்படுவதோ இன்றி ஒரே மாதிரி மனநிலை. அப்படிப்பட்ட உடையெல்லாம் அந்த அடிவர் தேவாசிரிய மண்டபத்தில் இருப்பது. ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார், ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார். அது எப்படி சார் தெரியறது? கையில் இருக்கிற ஓடு, கையில் இருக்கிற ஓடு திரு ஓடு மண் ஓடு, நீங்க அந்த அந்த ஓட்டை கொடுத்தாலும் அதுக்காக ஒண்ணுதே இல்ல. நல்ல அருமையா பொன்னாலான 25 கேரட் தங்கம் இருக்கீங்களே, அந்த தங்கத்தை அப்படியே பொன்னாலாய் கொடுத்தாலும் அதை வந்து பெருசா கருத மாட்டாங்க. இந்த மண்ணோடுக்கு என்ன மதிப்பு, அதேதான் பொண்ணோட்டுக்கு. ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார். இனி அவருக்கு என்ன சாசார் வேணும் அவங்களுக்கு அப்படின்னாரு. கூடும் அன்பீனில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா வீரலில் விளங்கினார். அவங்களுக்கு வேண்டியது தினமும் பெருமானி வணங்குறது ஒண்ணுதான். சுவாமி நீங்க 15 நாள் வணங்கிட்டீங்க, உங்களுக்கு வீடு பேர் வேணுமானார். அது எதுக்கு சுவாமி, நான் வணங்கிட்டே இருந்துட்டு போறேன் போங்க அப்படின்ட்டு வர தவிர அந்த வீடு பேர் கூட வேண்டாம். அரியப்பா கூடும் அன்பீனில் கும்பிடலே என்று எனக்கு ஒண்ணு விடாமல் உன்னை வந்து கும்பிடுறது, அதுக்கு ஒரு பரிசாக வீடு பேரு, அது எனக்கு அது கூட ஒண்ணு இல்ல. என்னது எனக்கு பரிசு அன்பு வேண்டி அம்மையாராதான் கேட்டார். அதே போல நம்ம அப்பாவா தான், புதுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். அது ஒண்ணு இருந்தா போதும் சுவாமி எனக்கு, நான் நரகம் போனேன். புதுவா பிறந்தேன் அல்லது ஆனா பிறந்தேன் பெண்ணா பிறந்தேன் அந்த உரைப்பு உரைப்பு இதான் உரைப்புங்கிறது. அதனால உன்னை வணங்குதல் ஒன்றே எங்களுக்கு போதும், வீடு பேர் கூட தேவை. வீடும் வேண்டா வீரலில் விளங்கினார். இந்த அருமையான பாட்டு இதெல்லாம் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. இனிமேல் அவங்க உள்ளத்தை காட்டினார், இப்ப உடம்பை காட்டார். எல்லாம் ஒளியும் ஒளியும் தான் சுவாமி, ஒளி ஒளி எல்லாம் கூட உள்ளத்தை காட்டாது. நல்ல வேலை இந்த இன்னைக்கு வளர்ந்த விஞ்ஞானத்துல உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற உறுப்புகளை எல்லாம் பாக்கிறதுக்கு இதை எடுக்கிறதுக்கு கறி வந்துட்டு. நல்ல வேலை உள்ளத்துல இருக்கிற பண்பு எடுக்கிறதுக்கு ஒரு கறிவு அல்ல. வராமையே வாழ்க, வந்தது அபத்து தான். நான் பலரும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாமா, ஒருத்தனை நெஞ்சல வச்ச உடனே இவங்கிட்ட அழுக்காறு எவ்வளவு டன் இருக்குது, ஆசை எவ்வளவு டன் இருக்குன்னு எடுத்துச்சுங்க, ஒழுங்கே போச்சு அந்த கழிவு கண்டு ஓயப்படுவோம். ஆமாமா, நல்ல வேலையா உடம்புல இருக்கிற சிக்கல எடுக்கிறது, உடம்புல இருக்கிற நரம்புகளை காட்டுறதுக்கு மட்டும் கருவி எக்ஸ்ரே வந்திருக்கு, இன்னும் பண்பு எடுக்கிற கருவி வரல, வராது இருக்க. ஆரம் கண்டிகை இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு அருமையா சொன்னார். கழுத்துல ஒண்ணு போட்டுக்குவாங்க, அது என்னன்னா நேபாளத்துல இருக்கிற உத்தராட்சம் போட்டுக்குவாங்க, அவ்வளவுதானே. அது சும்மா மஞ்ச கைத்துல கோத்து அதை போட்டுக்கோங்க, அதான் அவங்களுக்கு ஆரம் முத்து மாலையெல்லாம். ஆடையும் கந்தையே. கந்தைனா இந்த கந்தைன்னா என்ன தெரியுமா? கந்தைன்னு இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா கிழிஞ்ச துணின்னு சொல்லிவிட்டோம். ஆடையும் கந்தையனு நம்ம சொல்ற இப்ப ஒரு சொல்ற ஒரே கேட்டா எந்த ஒருப்பா கந்தையானாலும் கசிக்கு கட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டா, கிழிஞ்சிருந்தது நாள் மட்டும்தான் கிழிஞ்சிருந்தது அல்ல தச்சது இருந்தா கூட நல்லா துவைச்சு கட்டுப்பா கந்தைங்கிறது. ஆனா உண்மையாக கந்தைங்கிறது அப்ப நம்முடைய அமர்நீதி நாயனார் கோவணமும் கந்தையும் கொடுத்தார் என்று அந்த கந்தை என்பது என்ன கிழிஞ்ச துணி கொடுத்தார் அர்த்தமா? சிவ சிவ கிழிஞ்ச துணி அர்த்தமா? இப்ப கந்தையன கிழிஞ்ச துணியும் சொல்லி போடுறீங்க, சுத்தமா இருக்குன்னு அவ்வளவுதான் சரி. ஆனா அவர் கொடுத்தது, அவரது அமர்நீதியார் கொடுத்தது கோவணமும் கீழும் கந்தையும் கொடுத்தாரு. அப்ப 4 மணி 8 மணி கிழிச்சு கொடுத்துருந்தாரா? இதெல்லாம் தான் நமக்கு பெரிய பிராணம் இன்னும் படிக்கிறமே தவிர, பெரிய பிராணம் படிக்க படிக்கதான் என்னென்ன இருக்கு, என்னென்ன மூணுலாம் இருக்கு உள்ள. கந்தைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா முழங்கால் அளவுக்கு இருக்கிற ஆடை, அதான் கந்தை. அப்பர் சுவாமியில் கட்டிருக்காரு பாருங்க, அதான் கந்தை. முழங்கால் தான் மறைச்சும் மறைக்காம இருக்கு பாருங்க, அது மாதிரி அது மாதிரி ஆடைகளை நெய்து கொடுத்திருக்கார். புதிய ஆடை தான் கொடுத்தாரு அமர்நீதியார். ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னா கோவணம் கீழ் இதெல்லாம் கொடுத்தோட முழங்கால் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஆடை. அது நீங்க அருமையா அப்பர் சுவாமி நல்ல வேலையா ஒண்ணு புரட்சி வந்து நல்ல வேலையா அப்பர் சுவாமியில வந்து கடைசியில சுந்தரமுனி சுவாமி மாதிரி கீழே வரைக்கும் பெற முடியாது, கட்டக்கூடாது, அது பெற முடியாது கட்டும். இது முழங்கால் அளவு தான், அதுவே அவருக்கு மிகையா இருந்ததுதான். கந்தை மிகையாம் கருத்தும் அதுவே கூட என்னத்துக்கு முழங்கால் அளவுதான், இது இவ்வளவு என்னத்துக்கு என்று தந்தை மிகையாம் கருத்தும் கையுளவாரப்படையும் அருமையா சொன்னார். அதனால இங்க ஆடையும் கந்தையே, கந்தையினா கிழிஞ்ச துணி அர்த்தம் இல்ல, முழங்காலோட சரி அதுக்கு மேல கிடையாது. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பாணியால தொண்டிலார். என்ன மனசுல பலுன்னாரு, என்ன பாரம் அப்படின்னா நமக்கெல்லாம் எவ்வளவு பாரம் இருக்குன்னு வெளியில சொல்ல வேணாம், அப்படியே வச்சுக்குவோம். சொன்னா ஒருத்தர் ஒரு மூட்டை சொல்லுவோம். நேற்று ஒருவர் சொன்னார், ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க உங்களுக்கு என்ன பார்க்க கவலைன்னாங்க, அவனுக்கு தான் 1000 கவலை அதிகமாகுது. இப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் கவலையே மிகுதியா இருக்குது. சிவ சிவ எல்லாம் பெரும்பாலும் 60 மேல தாண்டவங்க, இங்க யாரையும் குறிப்பான கற்பனையே விட்டுருங்க. அதனால சொல்றவே தவிர அந்த மாதிரி ஓய்வு பெற்றோம்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்றதாகவே தெரிய மாட்டேங்குது. நமக்கு எவ்வளவோ பாரம் டன்டனா இருக்குது. ஆனா இந்த அறிவுகளுக்கு என்னன்னாரு, பாரம் ஈசன் பணியல தொண்டிலார். சுவாமி இன்னைக்கு என்ன உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தேதியை முடிஞ்சது, இன்னைக்கு ரொம்ப அருமையா உழவாட தொண்டு செய்தேன், போய் பூவெல்லாம் தொடுத்து காலில் போட்டேன், படுத்துட்டேன், நாளை காலையில இங்க வேலூர் போய் ஜலகண்டேஸ்வரருக்கு பூ தொடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னார். அதான் பாரம் அவருக்கு, நாளைக்கு பாரம். நாளைக்கு என்னவோ அப்படின்னா திருவருள் நாளைக்கு கைவிட்டுட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா பட்டியல் போட மாட்டான். நமக்கு என்ன அது என்னதோ இங்க அதிகாரம் என்ன, நாளைக்குங்கிற என்னத்தை என்னத்தை போடுறது. நாளைக்கு போய் கேட்டீங்கன்னா நீ ஜலகண்டேஸ்வரருக்கு செய்து நன்னா இருக்கு, அருமையா இருக்குது, பெரிய மயிலாப்பூர் போய் நாளைக்கு அங்க பெருமான தொண்டு செய்யணும் நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வேலை. பாரம்னு ஒரு பழு இருந்ததுன்னு இந்த பழுதான பாரம் ஈசன் பணியால தொண்டிலா. பெருமானுக்கு செய்கிற பணி தவிர வேற எந்த பாரமும் மனசுல இல்ல. ஏ அம்மா அடுத்தது என்னன்னாரு, ஈர நெஞ்சினர் சார் அவங்களுக்கு என்ன குறை இருக்குன்னாரு. யாதும் குறைவீலர், என்ன குறையும் இல்ல, என்ன குறையும் இளேம் ஏலோர் எம்பாவாய். சுவாமி உங்களுக்கு என்ன குறையினர், ஆனால பெருமான் இருக்கும் என்ன குறை, ஒரு குறையும் இல்ல, ஆறா இருக்கிறோம், நிறைவா இருக்கிறோம், மன நிம்மதியா இருக்கிறோம். போங்க வீரம் என்னால் வேளம்பும் தகையதோ. அவங்க வீரத்தை நான் என்ன சொல்ல முடியும்னா, வீரம்னா இதெல்லாம் வீரம், ஒன்றுக்கு அஞ்சாத ஒருடமையாக இருக்கிற வீரம் தான் வீரம். அந்த வீரத்துக்கு வேண்டுமாறு வீறுப்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள், வேண்டுமாறும் வீறுப்புறும் வேடத்தர் அப்படின்னா நம்ம இவருடைய விளையாது இது திருவிய கலந்தத. அதனால திருவிக்க வெறும் குறிப்பிடதானே, இவர் கொஞ்சம் விளக்கியிருக்காரு பத்தீங்களா. இதுக்கு இவர்கள் காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்றவாறு கோலம் கொள்வார்கள். காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப சிவ 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 சிவ, ஏன் இடம்பொருள் ஏவலுக்கு ஏற்ப என்று சொல்லப்படாதோ. உடனே என்ன சொல்லுவாங்க, தமிழாசிரியனுக்கு இதேதான் வேலை அப்படிமா. ஆமா சொல்லுவாங்க, ஆனா இந்த தர இதுதான் சொல்ல முடியும், அதுக்கு என்ன சொல்ல முடியும். இந்த காலதேச வர்த்தமான காலத்துக்கு முன்னால பண்ணது காலதேச வர்த்தமானங்கள். வேண்டுமாறு வெறுப்புறும் வேடத்தர், வேண்டிய வேண்டிய வடிவை எப்பொழுதும் எடுக்கப்படும், எந்த நேரத்தில் எந்த வடிவு வேண்டுமோ அந்த வேடத்தை எடுப்பாங்க முடியும் உங்களால். அது என்ன பெருமானுக்கு உரியது, அதே மாதிரிதான் உங்களுக்கு. வேண்டுமாறு வெறுப்புறும் வேடத்தர், திருமூலரை வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய, திருமூலரே சான்று, இந்திரனே சாலும் கறி, திருமூலரே சாலும் கறி. பார்த்தால் அந்த பசு எல்லாம் வருத்தப்பட்டது, இவன் இறந்து இடையன இறந்து கிடக்கிறான், அராளாளா இந்த பசுக்கள் எல்லாம் அந்த இடையனுக்காக வருத்தப்படுதேன்னு பார்த்தார். அடிச்சார் தான் உடம்பை கழட்டி வச்சுட்டு போனார். வேண்டுமாறு வெறுப்பூரும் வேடத்தர், அவனுமே அது இடையனா போன. இந்த தகுதி உண்டாம் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள், பெருமானுக்கு சிறந்த தொண்டர்கள். நீண்ட தொல்புழலார்தம் இளமையை இன்று வாழ்த்துகேன் என்ன அறிந்தேத்துகேன். நான் ஏதோ வாழ்த்தினேனே தவிர நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. திருக்கூட்ட சிறப்ப ஏதோ சொன்னேன் அவ்வளவுதான் தெரியுதுனர். இன்னும் ஒரே ஒரு பாடல் நிறைவுபடுத்தினர். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமில் புகழ் ஆளால சுந்தரன், சுந்தர திரு தொண்ட தொகைத்தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வார். இதுதான் இந்த மாதவர் கூட்டத்தை எங்கள் சுந்தர பெருமான் கண்டு இவர்களுக்கெல்லாம் ஆளாதல் எனக்கு எப்படி முடியும், நான் எவ்வளவு என்ன அருகதை உடையேன் என்றபடி ஒருவாறு ஒதுங்கி போக உள்ளே போன பிறகு அதில் இருந்த ஒரு அடியவர் என்ன செய்தார், ஒரு அடியவர் இந்த அடியவரை வணங்காமல் உட்செல்வதா, உட்சென்றாலும் அங்கே இருக்கிற பெருமான் இவருக்கு அருள் செய்வதா என்று கருதி ரெண்டு பேரையும் புறகுனர். அவர் அங்க ரொம்ப அருமையா பெருமானுக்கு ஆளாசந்தருக்கு உபதேசம் பண்ணி, அப்பா அந்த வெளியில் இருக்கவங்க எல்லாம் எப்படியோ பெரியவங்களாச்சே, இந்த பெரியவங்களுக்கு எல்லாம் நான் எப்படி அடிமையாகவேன்னு போய் விண்ணப்பிக்கிறார். அப்படியா அவங்க எல்லாம் யாரு தெரியுமா, பெருமையால் தம்மை ஒப்பார் பேனலால் எம்மை பெற்றார் என்று பின்னால் வரப்போகுது. அந்த மாதிரி அவருக்கு அறிவுறுத்தி இவரை நீ வணங்குவாய், மனங்கர சுவாமி எப்படி பாட முடியும், எப்படி பாட முடியும், அந்த நேரம் அடியார்க்கும் அடியேன் எங்கே எங்கே அப்படின்னாரு. அவ்வளவுதான். அது மாதிரி இங்க அருமையா வானொலியாக பெருமான தந்ததுதான், இல்லை வாழ் அந்த நேரம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனாற்று அடியேன் இல்லையே என்னாத. அருமையா போயிட்டு இப்படியாக இந்த திருக்கூட்டத்தை தான் அவர் பின்னால் நீந்து வாழ்த்துகிறார். அப்படி எல்லாம் பாடியவற்றை நான் பின்னே சொல்ல இருக்கிறேன் என்று சொல்லி தேவாசிரிய மண்டபத்திலே திருவாரூரில் இருக்கிற அந்த அடியவர் கூட்டம் எப்படி அமைந்திருந்தது என்பதை சொல்லுவாராக சொல்லுவாராக. அடியவர்னா எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி வைத்தார். அடியவர்னா எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். இந்த அளவு பண்பு வருகின்ற வரையிலும் நமக்கு பெருமானுடைய அருள் தான் வேணும். அந்த எல்லாம் அல்ல பெருமான் திருவருள் நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அடியனாக ஆக்கி கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியார்வு அல்லால். என் குடியே கட்டு போனாலும் சரி அடியவருடைய கூட்டத்தை தான் இருக்குங்க. அந்த அடியவருடைய அந்த அமைப்பை தான் இங்க பேசினார். இந்த அடியவருடைய பண்புகள் எல்லாம் நமக்கு வர இந்த பேசுறதுங்கிறது எதுக்குன்னா ஒரு காலத்திலாவது நிச்சயமா வரணுங்கிற அந்த உணர்வோடு உள்ளுணர்வோடு வேண்டுதலோடு தான் நம்ம நிறைவு பண்ணோம். தெரிஞ்சிட்டேன்றத ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு அடியவராக நமக்கு ஆக வேணாமா, கரையேற வேணாமா, ஆன்மா கரையேறதுக்கு தானே விடுவோம். அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு அடியனாக ஆக்கி பெருமானுடைய திருவடியில் சேர்க்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தோடு கூட இந்த திருக்கூட்டத்தின் சிறப்பை இந்த நாளில் இப்படி எல்லாம் இல்லைன்னா எங்க படிக்க போறேன், வெறும் நீங்க திருக்கூட்டம்னு கொடுத்தா சொற்பொழிவுன்னு கொடுத்தா பேசுவோமா? அப்படி இப்ப பெரும்பாலும் சொற்பொழிவு வேணாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி அணு அணுவா படிக்கும் போது இருக்கிற இன்பம் எல்லாவற்றையும் சொல்லுகிற இயல்பு அதுல வர முடியல. அதனால் இந்த மாதிரிலாம் நம்மை பணித்து இது மாதிரி ஆட்கொண்டிருக்கின்ற அவருடைய திருவடிகளுக்கு வணங்கி